நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதி என்று புகழப்பட்ட முன்னணி திரைப்பட நடிகை பி சரோஜாதேவி அவர்கள் 87 வயதில் கடந்த திங்கட்கிழமை ஜூலை 14 காலமானார். 3 தலைமுறைகளை கடந்து திரைத்துறையில் ஒளிர்ந்த அவர் தனது திரைப்பட பயண அனுபவங்களை நம்மோடு 2015 மனம் திறந்து பகிர்ந்திருந்தார். அந்த உரையாடலை நிகழ்த்தியவர் செல்வி. இதுவே அந்த உரையாடலின் முதல் பாகம். வணக்கம்மா, SBS தமிழ் ஒலிபரப்பு சார்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி.
வணக்கம்மா.
முதலாவது கேள்வி, இதற்கு நீங்க நிறைய இடங்கள்ல பதில் சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் இப்போ உங்களோட குடும்பத்துல வந்து நீங்க 4 பெண் குழந்தையாக பிறந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து சினிமாவுக்குள்ள வந்தீங்க, அதுக்கு பின்னணி காரணங்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லுங்களேன்.
இல்ல, எனக்கு சினிமாவுக்கு வரணும்னு ஆசை கிடையாது. நான் நிறைய படிச்சு டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது அங்க ஒரு ப்ரொடியூசர் வந்தாரு, கன்னடா ப்ரொடியூசரு. அவர் என்னை பார்த்துட்டு, இந்த பொண்ணு அழகா இருக்கே, நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்துக்கு மகாகவி காளிதாசன் சொல்லிட்டு கன்னட படம், அதுக்கு வந்து என்னை கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லை நான் ஆக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு சினிமா அவ்வளோ இஷ்டம் இல்லை, நான் நல்லா படிக்கணும், டீச்சர் ஆகணும்னு சொன்னேன். அவங்க போய் எங்கள் அம்மாவை கேட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, வேண்டாம்னு சொல்லாதே, ஒரே ஒரு படம் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் யோசிச்சு, சரி ஒரு படம் தானே பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணேன். அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு கேமரா தெரியாது, ஒன்றும் தெரியாது, டைலாக் தெரியாது, எக்ஸ்பிரஷன் தெரியாது. அந்த டைரக்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதே தான் நான் ஒரு கிளி மாதிரி அதே மாதிரி பண்ணேன். அந்த படம் நேஷனல் அவார்டு வந்துருச்சு. அதனால நான் வந்து அப்படியே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க வந்து இன்னொரு படம் ஆக்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு, இன்னொரு படம் பஞ்சதந்திரான்னு சொல்லிட்டு அந்த படம் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து போறோம், நான் இனிமே ஆக்ட் பண்ண மாட்டேன், நான் போறேன். அப்ப எல்லாம் நான் சும்மா அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டிங் கிடந்துகிட்டு இருந்தது. கச்சாதேவியானின்னு சொல்லிட்டு டிஆர் ராஜ்குமார் ஆக்ட் பண்ண ஒரு தமிழ் படம் கன்னடத்திலே எடுத்துட்டு இருந்தாங்க. பத்மா சுப்பிரமணியோடைய ஃபாதர் கே சுப்பிரமணியம் சொல்லிட்டு அவர் தான் டைரக்டர் ப்ரொடியூசர். அவரு என்னை வந்து பார்த்துட்டு, நீ வந்து இந்த ஒரு படம் ஆக்ட் பண்ணுமா, டிஆர் ராஜ்குமாரி மாதிரி நீயும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவே அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, நான் நிறைய படிக்கிறேன், எனக்கு படிப்பு தான் ரொம்ப இஷ்டம், எனக்கு சினிமா வேண்டாம். எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்கல, இதே ஒரு படம் ஆக்ட் பண்ணுமா அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, உனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறேன், இது ஒன்று பண்ணிடு, அதுக்கப்புறம் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கலாம்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் வாஹினி ஸ்டுடியோவில். அப்போ வந்து ஜனங்களெல்லாம் நிற்கிறாங்க, ஒரு 1000 சூரியனுடைய வெளிச்சம் வந்தா எப்படி ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருமோ அந்த மாதிரி ஒரு பிரகாசமான வெளிச்சம். அதுல ஒருத்தர் வந்தாரு, அவர் என்ன பார்த்தாரு, பார்த்து சுப்பிரமணிய ஐயா கிட்ட கேட்டாரு யார் அந்த பொண்ணுன்னு. அப்புறம் அவர் சொன்னாரு, பெங்களூர்ல இருந்து சரோஜாதேவின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த படத்துல ஆக்ட் பண்றதுக்கு. அப்புறம் அவர் என்ன கன்னடத்திலேயே கேட்டாரு, காஃபி சாப்பிட்றியான்னு. எனக்கு என்ன கன்னடத்துல கேட்கிறாருன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு தலையாட்டினேன். அப்புறம் என்ன பார்த்தாரு, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாரு. நான் பக்கத்துல இருந்த ஒருத்தரை கேட்டார், யார் அவர் அப்படின்னு. அவரு சொன்னாரு, இவர் தாமா எம்ஜிஆர் அப்படின்னாரு. எனக்கு ஐயோ, இவர் தான் எம்ஜிஆரா, கடவுளே, எனக்கு தெரியாம போயிடுச்சு, நான் சும்மா பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன், அவர் என்ன நினைச்சாரோ என்னமோன்னு.
தமிழ் திரையுலகிற்கு வந்து உங்களை கொண்டு வந்தவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லையா?
எம்ஜிஆர்,
ஆமா. நாடோடி மன்னன் நீங்க இப்ப சொல்ல இருந்தீங்க, நாடோடி மன்னன் திரைப்படத்துல வந்து நீங்க அறிமுகமானீங்க. அப்போ உங்களுக்கு வந்து தமிழை பேச தெரியாது. அப்படி இருக்கும்போது
இல்ல, அதுக்குள்ள நான் மெட்ராஸ்ல ரெண்டு படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம எல்லாரும் மேக்கப் மேனோட ஹேர்டிரஸரோட அப்புறம் அங்க இருக்கிற அசிஸ்டன்டோட எல்லார்கிட்டயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது தமிழ் பேசி ஆகணும். கன்னடா அங்க அவங்க யாரும் பேச மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் அப்ப தெரியும் எனக்கு. அப்புறம் அவர் வந்து நாடோடி மன்னன்ல பானுமதி அம்மா அப்புறம் எம் என் ராஜோ எல்லாரும் இருந்தாங்க. ஆனா நான் வர்ற கேரக்டர் வந்து ஒரு தீபத்துல ஒரு இளவரசி கொண்டு போய் பி எஸ் வீரப்பா வச்சிருப்பாரு, அது பேரு ரத்னான்னு சொல்லிட்டு பேரு இளவரசி ரத்னா.
ரத்னா வந்து விட்டாயா? உன்னை பத்தி கூறிவிட்டு போகத்தான் காத்திருந்தேன். அதாவது நீ ரத்னபுரியின் இளவரசி.
அதெல்லாம் எனக்கு தெரியும்.
அப்பா, எனக்கு ஒரு பெரிய வேலை குறைந்தது. உன்னை காப்பாற்றி ரத்னபுரிக்கு அழைத்து செல்லத்தான் இந்த தீவிற்கு வந்தேன். நல்ல வேலையாக உன்னை எதிர்பாராமல் கண்டுவிட்டேன்.
ரத்னபுரிக்கா எப்போது?
மார்த்தாண்டர் என்பவரை இங்கு சிறை வைத்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்றியதும் உன்னை அழைத்து போகிறேன்.
இன்னும் இரண்டொரு நாட்களில் கன்னி பூஜை நடக்க போகிறது. அதற்குள் என்னை அழைத்து போக வேண்டும்.
நாளை இரவு வருகிறேன். அதற்குள் அங்கு செல்ல வேண்டிய வழிகளை எல்லாம் மறந்து வைத்துக் கொள். நான் வருகிறேன்.
இப்படி
நான் எப்ப வரேனோ அப்போ கலர் வர்ற மாதிரி பண்ணாரு. ஏன்னா ஒரு புதுமுக வரும்போது ஜனங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு. அது பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஆக்சுவலி. நாடோடி மன்னன் எம்ஜிஆர் தான் டைரக்டர், எம்ஜிஆர் தான் ப்ரொடியூசர், எம்ஜிஆர் தான் டியூரர். அப்ப நான் எப்ப வரேனோ மானை தேடி மச்சா வர போறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த சீன்ல இருந்து கலர் வச்சாங்க. அது என்ன ஆயி போச்சு, ரொம்ப சக்சஸ்ஃபுல். அப்ப சொல்ல முடியாது, ஹோல் தமிழ்நாட்டிலேயே அது எவ்வளவு நாள் எவ்வளவு வாரங்கள் ஓடிச்சுன்னு சொல்ல முடியாது.
ஆமா, அந்த படம் எடுக்கும் பொழுதே எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி இருந்தார், இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் மன்னன், இல்லை என்றால் நாடோடி அப்படி என்று சொல்லி இருந்தார். அது மகத்தான வெற்றி அடைந்தது இல்லையாமா?
கரெக்ட்.
ஆமா, நீங்க எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதாவது நான் வளர்ந்த பிறகு பார்த்து இப்பவும் சலிக்காம பாக்கலாம், அந்த படம் அன்பேவா. அருமையான ஒரு படம்
அன்பேவா. அது ரொம்ப நல்ல படம். அது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு மாற்றம். அது ஒரு கேரக்டர் வந்து எல்லாத்துலயும் நிறைய ஃபைட்டு அது இது எல்லாம் இருக்கும். பட் அன்பேவால அவர் வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு, நல்லா காமெடி பண்ணுவாரு, நல்லா காமெடியா நடிப்பாரு. அப்புறம் என்ன வந்து துரத்துக்கிட்டே இருப்பாரு, நான் அவர்கிட்ட கோச்சிட்டு கோச்சிட்டு ஓடிட்டே இருப்பேன்.
ராமையா, பாவம் அந்த பொண்ணு எனக்கு உண்மையிலே காய்ச்சல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. காலம் காத்தால குளிச்சிட்டு வந்து நான் நிக்கிறத பார்த்தா அவ்வளவுதான், அதிர்ச்சி அடைஞ்சு இங்கேயே மயக்கமா வந்துருவாப்போ.
அதான் இல்ல, எல்லாத்தையும் கட்டிட்டு ஸ்டடியா அப்படியே நிக்கிறாங்க.
யாரு சம்பந்தப்பட்டவங்க பின்னால?
குட்
மார்னிங். எப்படி இருந்தது என் நடிப்பு? இரண்டாவது தடவை வெற்றி.
இருங்க இருங்க, உங்களே
என்ன செய்ய,
இந்த வீட்டை விட்டே துரத்த போறேன்.
எப்படிமா முடியும்? இவருதான் எங்க எஜமானுடைய செக்ரட்டரி ஆச்சு.
என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தல? என் பேர் கீதா இல்ல.
அப்போ சின்ன பாப்பா அப்படின்னு கூப்பிட்டுமா?
அன்பேவா சாங்ல எல்லாம் அது சிம்லால எடுக்கும் போது ரொம்ப எல்லாரும் ரொம்ப ரசிச்சாங்க அந்த படத்தை.
அவரோட நீங்க எம்ஜிஆர் அவர்களோட நீங்க நடிச்சதுல சுவாரஸ்யமான அனுபவங்கள், அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கொண்ட விடயங்கள்?
அது நிறைய இருக்கும்மா. அவர் எப்பவுமே வந்து எப்போ அவருக்கு கோவம் வந்தது நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் எந்த யார் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு. அப்புறம் யாராவது தூரத்தில் நின்றுட்டு இருந்தா அவரே அவர் கிட்ட போயிட்டு, நீங்க யாரு, என்ன விஷயம், படிக்கிறீங்களா, என்ன பண்றீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு உடனே புத்தி சொல்லுவாரு. அவருக்கு ஏதாவது கஷ்டம்னு கேட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணோம் பொண்ணுக்கு அது இதுன்னா உடனே அந்த நேரமே கடவுள் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாரு. ஆனா உடனே அவர் அவருடைய இவரை கூப்பிட்டு உதவியாளரு உடனே ஒரு அவ்வளவு கேஷ் எடுத்து கையில கொடுத்துட்டு சரிப்போ அந்த வேலை பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி ஒரு தெய்வ குணம் யாருக்கும் இருக்காது. கடவுள் கூட நம்ம ஏதாவது வரம் கேட்டா லேட் ஆகும். ஆனா எம்ஜிஆருக்கு அப்பவே அந்த நிமிஷமே அது நடத்தி வச்சிடுவாரு. அதுதான் எம்ஜிஆருடைய ஸ்பெஷல் குணம். அதுக்கப்புறம் நானும் அவரு வந்து நான் ஆணையிட்டாளன் ஒரு படம் அவருடைய மேனேஜரு ஆரம் வீரப்ப எடுத்தாரு. அதுல வந்து அது ராத்திரி ஷூட்டிங், ஏன்னா எனக்கு பகலெல்லாம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் நாலு பாஷையில் ஆக்ட் பண்றதுனால எனக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டேன். நான் ஒரே தடவை 30 படம் எனக்கு புக் ஆயிடுச்சு. அப்போ அதுல வந்து அன்னைக்கு நைட் ஷூட்டிங் கிடைக்குது. எப்பவும் அவர் வீட்டுல இருந்து நிறைய சாப்பாடுல வரும். வந்த உடனே அவரு பர்மா பிரியாணி வந்திருக்கு சாப்பிடு அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமையே நான் சாப்பிட மாட்டேன், அம்மா சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை நான் ஆஞ்சநேயர் பக்தர் நான் சாப்பிட மாட்டேன்னு. அப்புறம் சும்மா ஆயிட்டாரு. அப்புறம் 12 மணி ஆச்சு நைட்டு. அப்புறம் சொன்னாரு 12 மணி ஆன உடனே சனிக்கிழமை போயிடுச்சு அம்மா, இப்ப நீ சாப்பிடலாமேன்னாரு. ஐயோ இல்ல, காலையில 6 மணி வரைக்கும் சனிக்கிழமை, அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. கோவம் வராது அவருக்கு. ஒரு இது எவ்வளவு சின்ன பொண்ணு, இது அவங்க அம்மா சொன்னதே அவ்வளவு ஃபாலோ பண்ணது.
உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது?
எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டுதானே.
ஏன் வந்த? எப்படி வந்த?
எப்படி வந்தேனா? இது எங்களுடைய குகை. அந்த தலைவருடைய பேத்தினா. அந்த தலைவர் என்னுடைய தாத்தா, தெரியுமா?
ஆச்சரியமா இருக்க.
ஆச்சரியமா இருக்கா? விவரமா சொல்றேன், முதல்ல சாப்பிடுங்க.
நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன்.
சில தடவை உபவாசம் இருப்பேன். அப்போ ஒன்னு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஆசைமுகம் படத்துல. அப்போ வந்து மயக்கம் வந்துருச்சு எனக்கு. அப்ப சொன்ன, ஏமா இப்படி சாப்பிடாம இப்படி உபவாசம் பண்ற, எதுக்கம்மா இதுல? இல்ல, எங்க அம்மா சொல்லிருக்காங்க பண்ண ரொம்ப நல்லதுன்னு, அதனால நான் வந்து இன்னைக்கு நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன், இப்படி மயக்கம் வர மாதிரி ஆகுது, இல்ல கொஞ்ச நேரத்துல நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதெல்லாம் அவரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அவருக்கு என் மேல் ரொம்ப அன்பு.
உன் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கிறதுனால தவறு ஒன்னும் இல்லையே.
தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்?
அவசியம் இருக்கும்போது கூப்பிடத்தான்.
அவசியம் வரும்போது எங்க ஆபீஸ்க்கு டெலிபோன் பண்ணுங்க, வரேன்.
ஏய்
ஏய், என்ன ஏன்னு கூப்பிடுறீங்க?
அட, வேற சொல்லனா பின்ன எப்படி கூப்பிடுறான்?
டெலிபோன் கிளீனர்னு கூப்பிடுங்க.
ரொம்ப நீளமா இல்ல பேரு? லெங்த் நேம் சொன்னேன்.
அப்போ ஷார்ட் பண்ணி டிசின்னு கூப்பிடுங்க.
டிசி? இந்த பேரை சொல்லி
பாத்துக்கிட்டேன். தக்கத்தி மித்தா என்ற தாளத்தில் வா, தக்கத்தி மித்தா என்ற தாளத்தில் வாத்தகதிமிதா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.